அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழோசை. நவம்பர் மாதம் 17 நாள் வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் பிரமீலா கிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் வங்கிகளில் பழைய செல்லாத நோட்டுகளை மாற்ற வருபவர்களின் கையில் மை வைக்கும் முறை தொடங்கியுள்ளது பற்றிய செய்தி.
மளிகை சாமான் வாங்க போனாலும் 500 ரூபாய் கொடுத்தா சேஞ்ச் கொடுத்தாதான் கம்பல்சரி வாங்குன்றாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் போனாலும் 2000 ரூபீஸ் கொடுத்தா கூட 2000 நீங்க பாக்கணும் அப்படின்ற மாதிரி போறாங்க.
இலங்கையில் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் புதிய சம்பள ஒப்பந்தத்தில் உள்ள முரண்பாடுகளை எதிர்த்து நடந்த ஆர்ப்பாட்டம் குறித்த செய்தி. உள்ளிட்ட செய்திகளை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் மரியா மைக்கேல் மற்றும் விஷ்ணுபிரியா.
போதைப் பொருள் மற்றும் மதுவுக்கு அடிமையாவதற்கு எதிராக உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டி அமெரிக்காவின் பொது தலைமை மருத்துவரான விவேக் மூர்த்தி அழைப்பு விடுத்துள்ளார். தற்காலத்தில் ஏற்பட்டுள்ள மிக முக்கியமான பொது சுகாதார நெருக்கடி இது என்று அவர் விவரித்திருக்கிறார். இது தொடர்பாக வெளிவந்துள்ள முதல் அறிக்கையில் தவறான போதைப் பொருள் மற்றும் மது பயன்பாடு பல பில்லியன் அமெரிக்கர்களை பாதிப்பதாகவும் ஒவ்வொரு ஆண்டும் 50,000 கோடி டாலர்கள் அளவுக்கு பண இழப்பை ஏற்படுத்துவதாகவும் தெரிவித்த விவேக் மூர்த்தி, ஆனால் பாதிக்கப்பட்டவர்களை 10 ஒருவர்தான் இது தொடர்பாக சிகிச்சை பெறுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த பிரச்சனையை எவ்வாறு அணுகுவது என்பது குறித்து முழுமையான மறுபரிசீலனை தேவை என்று கூறியுள்ள விவேக் மூர்த்தி, போதைப் பொருள் மற்றும் மது பயன்பாட்டிற்கான குண ரீதியான குறைபாடாக பார்க்கக்கூடாது என்றும், புற்றுநோய் அல்லது நீரிழிவு போன்ற நாள்பட்ட நோய் போல இதை கருத வேண்டும் என்றும் கூறியுள்ளார்.
சிரியாவின் எலப்போ நகரில் கிளர்ச்சியாளர்கள் பிடியில் இருக்கும் பகுதிகள் மீதான தாக்குதலை சிரிய அரசு படைகள் குறிப்பிடத்தக்க வகையில் தீவிரப்படுத்தியுள்ளதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. அதிகப்படியான பீரங்கி தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. மேலும் வான் தாக்குதலில் ஹெலிகாப்டரில் இருந்து பல பேரல் குண்டுகளும் வீசப்பட்டன. தாக்குதலின் 3வது நாளில் ரஷ்ய ஏவுகணை அலப்போவை நோக்கி செல்வதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. முன்னதாக தாங்கள் அலப்போவை இலக்கு வைக்கவில்லை என ரஷ்யா தெரிவித்திருந்தது.
நைஜீரியாவில் போக்கோஹராமின் கட்டுப்பாட்டு பகுதியில் இருந்து கடந்த 2 1000 மேலான குடிமக்கள் வெளியேறி சாட் ஆட்சியாளர்களிடம் சரணடைந்துள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் பிபிசியிடம் தெரிவித்துள்ளனர். சிலர் தன்னார்வத்துடனும் சிலர் கட்டாயப்படுத்தப்பட்டும் இந்த ஜிகாதி குழுவுக்காக சண்டையிட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் குழந்தைகளும் இதில் அடங்குகின்றன என்று அவர் தெரிவித்தார். சரணடைந்தோர் அரசால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கும் சாட் ஐநா அலுவலகத்தின் தலைவர், அதில் பெரும்பாலோர் சமூகத்தோடு ஒன்றிணைய உதவி வழங்கப்படும் என்று அவரிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறியிருக்கிறார்.
Prior to a full triage by the government.
ஏனையோர் விசாரணைக்கு உட்படுத்தப்படலாம்.
பிரேசில் மாநிலமான ரியோ டி ஜெனிரோவில் முன்னாள் ஆளுநர் கையாடல் செய்திருப்பார் என்ற சந்தேகத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். பெட்ரோபிராஸ் என்னும் அரசு எண்ணெய் நிறுவனத்தில் நடந்த பண மோசடி மற்றும் ஊழல் குறித்து நடத்தப்படும் கார்வாஷ் என்று பெயரிடப்பட்ட விசாரணையின் ஒரு பங்காக செர்ஜியோ கப்ரால் கைது செய்யப்பட்டுள்ளார். தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்டுமான நிறுவனங்களுடன் போடப்பட்ட அரசு ஒப்பந்தங்கள் மூலம் 65 மில்லியன் டாலர்கள் கையாடல் செய்யப்பட்டதாக கப்ராலின் மீது சந்தேகங்கள் எழுந்துள்ளன. ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் 2014 ஏப்ரல் மாதம் ஆளுநர் பதவியிலிருந்து விலகினார் கப்ரால்.
அமெரிக்க அதிபர் ஒபாமா தனது ஐரோப்பிய பயணத்தின் கடைசி கட்டமாக பெர்லினில் ஜெர்மனி சான்சலர் ஏங்கலா மெர்க்கலை சந்தித்து வருகிறார். முன்னதாக ஜெர்மனி தொலைக்காட்சி ஒன்றில் பேசிய ஒபாமா, அதிகப்படியான நம்பகத்தன்மையும் கொள்கைகளுக்காக போராட தயாராக இருக்கும் குணத்திற்காகவும் ஜெர்மனி மக்கள் தங்களது தலைவரை பாராட்ட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். 3 முன்னர் அமெரிக்க உளவுத்துறையால் மெர்க்கலின் அலைபேசி ஒட்டு கேட்கப்பட்ட விவகாரத்திலிருந்து தற்போது இரு தலைவர்களுக்கும் இடையே இந்த உறவு மேம்பட்டுள்ளது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது செய்தி அரங்கம். முதலில் தமிழக கண்ணோட்டம். 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவிக்கப்பட்டதை அடுத்து வங்கிகளில் பணம் எடுப்பவர்களின் விரல்களில் மை வைக்கும் நடைமுறை தமிழகத்தில் இன்று தொடங்கியுள்ளது. இதுகுறித்த செய்தி தொகுப்பை தருகிறார் ஜெயக்குமார்.
பணமாற்றம் செய்து கொண்ட பொதுமக்கள் ஒரு தடவைக்கு மேல் மீண்டும் மீண்டும் பணமாற்றம் செய்வதை தடுக்கும் நோக்கத்தில் அவர்களுக்கு கைவிரலில் மையிடும் முறை இன்று முதல் வங்கிகளில் முழுமையாக முறைப்படுத்தப்பட்டுள்ளது. நாள்தோறும் மக்களுக்கு புதிய கெடுபிடி முறைகள் அறிமுகம் செய்யப்படுவதாகவும், கை செலவுக்கு நாள்தோறும் வங்கி வாசலில் நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கூறுகிறார் வங்கி வாடிக்கையாளர் சலீம்.
இப்போ நான் வந்து செக்லீஃப் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், 24,000 ரூபா போட்டு எடுத்துன்னு வந்தேன். பட் இந்த பேங்க்ல என்ன பண்ணாங்கன்னா பணம் இல்லைன்ட்டாங்க. 24,000 பணம் இல்லை, ஒன்லி யூ கேன் ட்ரா 4,500 அகெயின். அது மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. டெய்லி 4,500 எடுக்கலாம்னு சொன்னால் நான் வேலையெல்லாம் விட்டுட்டு 4,500 ரூபாய் எடுக்கிறதுக்காக டெய்லி எப்படி வர முடியும்? இது வந்து எனக்கே இப்படின்னா இன்னும் படிக்க தெரியாதவங்க, ரொம்ப காமன் பீப்புளெலாம், ரொம்ப முக்கியமான அவசர தேவைகள் இருக்கிறவங்களாம் என்ன செய்வாங்க? ஸோ இதெல்லாம் ஃபுல்லி கவர்மெண்ட் வந்து பப்ளிக் இன்னோசன்ட் பப்ளிக்கை வந்து வதைக்கிற விஷயம் தான் இது
என்றார் சென்னை அசோக் நகர் பகுதியை சேர்ந்த வங்கி வாடிக்கையாளர் சலீம். அதிகபட்சமாக 4,000 ரூபாய் வரை மட்டுமே வங்கிகளில் பணமாற்றம் செய்யப்படும் என்கிற அறிவிப்பை கடந்த 4 தினங்களுக்கு முன்னதாக தான் பொதுமக்களுக்கு வங்கி கணக்கு இல்லாமல் கூட 4,500 ரூபாய் வரை மாற்றிக் கொடுக்க வங்கிகளுக்கு அறிவுரை வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் நாளை வெள்ளிக்கிழமை முதல் அந்த 4,500 ரூபாய் என்பதை வெறும் 2,000 ரூபாய் என உச்சவரம்பு நிர்ணயம் செய்து தங்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டுள்ளதாக கூறுகிறார் சென்னை அசோக் நகர் இந்தியன் வங்கியின் தலைமை மேலாளர் மாரிமுத்து. ஆனால் வங்கி கணக்கு இல்லாதவர்கள் குறைந்தது 10,000 ரூபாய் வரை மாற்றிக்கொள்ளும் வசதியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோருகின்றனர்.
மளிகை சாமான் வாங்க போனாலும் 500 ரூபாய் கொடுத்தா சேஞ்ச் கொடுத்தா தான் கம்பல்சரி வாங்குன்றாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் போனாலும் 2,000 ரூபீஸ் கொடுத்தா கூட 2,000க்கும் நீங்கள் 2,000க்கும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போகிறாங்க. நம்ம ஒரு வியாதிக்கு போனால் அவங்க ஒரு வியாதி வர அளவுக்கு ஃபீஸ் வாங்குறாங்க. அந்த மாதிரின்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு
என்றார் சென்னை வாசியான பரிமளா. அறிவிக்கப்பட்ட புதிய 500 ரூபாய் நோட்டின் விநியோகம் தமிழகத்தில் இன்னமும் தொடங்கப்படாத சூழலில் புதிய கட்டுப்பாடுகள் மட்டும் விதிக்கப்படுவதற்கு மக்கள் அதிருப்தி வெளியிடுகின்றனர்.
ஜெயக்குமார், 500 மற்றும் 1,000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்புக்கு ஆதரவாகவும் எதிராகவும் கருத்துக்கள் நிலவுகின்றன. இதுகுறித்து பிஜேபியின் நாடாளுமன்ற உறுப்பினரான இல கணேசனிடம் கேட்டேன்.
பாதிப்பே இல்லை என்று என்னால் சொல்ல இயலாது. ஆனால் ஒரு எதிர்காலத்தின் நன்மை கருதி ஒரு பெரிய முயற்சி எடுக்கும் பொழுது ஓரளவு மக்கள் சற்று சிரமப்பட வேண்டி வரும் என்பது எங்களுக்கும் புரிகிறது. ஆனால் இந்த நல்ல முயற்சியின் காரணமாக பாரத நாட்டில் கள்ளப்பணமும் கருப்பு பணமும் ஒழியும் என்றால் அதற்காக அத்தனை பேருமே தோள் கொடுத்து ஆதரவு தெரிவிக்க வேண்டாம். என்னை பொறுத்தவரையில் சாதாரண மக்கள் எவருமே இது குறித்து குறை சொல்லவில்லை.
பொதுவா நாங்களே பொதுமக்கள் கிட்ட பேசும்போது அவங்க ஒவ்வொரு முறையும் நாங்க எப்படி பேங்க்கு போய் போய் பணம் எடுத்துட்டு வர்றது, எங்களுடைய செலவுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்றாங்க. ஏடிஎம்கள் வந்து போதிய அளவுல இல்ல, மோரோவர் எல்லா ஏடிஎம்லயும் புது நோட்லாம் கிடைக்கிறதுக்கான இன்னும் டைம் ஆகும் அப்படின்றாங்க. சோ இந்த சிரமங்கள் எல்லாம் பொதுமக்களை சொல்றாங்களே.
அதாவது ஏடிஎம் அந்த மிஷினுக்கு இத்தனை நோட்டுகள் தான் இருக்க முடியும் என்று ஒரு அளவு இருக்கிறது. சாதாரணமா ஏடிஎம்ல எடுக்க வரக்கூடிய எண்ணிக்கை இவ்வளவு இருக்காது. அது திடீரென்று அளவு அதிகமாகும் பொழுது நோட்டு வைப்பதற்கான அந்த இடம் அது அதிகரிக்க முடியாது. இதற்காக புதிய ஏடிஎம்மையும் அவசரப்பட்டு வரையறுக்க முடியாது. அதனால இந்த இன்னும் சிறப்பாக இதற்கான ஏற்பாடு செய்திருக்க வேண்டும் என்று புரிந்தாலும் வங்கி ஊழியர்களும் வங்கி அதிகாரிகளும் கடந்த சில நாட்களாக செய்து வரக்கூடிய தொண்டு இருக்கிறதே அபாரமானது, பாராட்டக்கூடியது. ஆனாலும் இந்த சமங்களை பொறுத்துக் கொண்டு சாதாரண மக்கள் அனைவருமே இந்த முயற்சி நல்ல முயற்சி என்றுதான் சொல்கின்றார்கள்.
உத்தரப்பிரதேசில் நடக்க போற தேர்தலை முன் வச்சுதான், அதை இலக்க வச்சுதான் இந்த அறிவிப்பே வந்திருக்கு அப்படின்ற கருத்தெல்லாம் நிலவுது.
தேர்தலை முன்வைத்துத்தான் அரசாங்கம் ஒரு திட்டம் தீட்ட வேண்டும் என்றால் ஒரு காலகட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் ஒரே நேரத்தில் நடந்தது. இப்போது கற்பனை செய்ய முடியாது. ஒவ்வொரு ஆண்டும் எங்காவது ஒரு தேர்தல் நடந்து கொண்டே இருக்கிறது. எனவே தேர்தலை மனதில் வைத்து அரசாங்கம் ஒரு திட்டத்தை அறிவிக்க வேண்டும் அல்லது அறிவிப்பை தள்ளி வைக்க வேண்டும் என்றால் எந்த திட்டத்தையுமே அறிவிக்க முடியாது.
இப்ப 2 நாள் முன்னாடி வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கிட்டத்தட்ட 7,000 கோடிக்கு மேல வராக்கடன்களை வந்து தள்ளுபடி செஞ்சிருக்கு. அதுல வந்து பெரிய பெரிய பணக்காரர்களும் அடங்குவாங்க. இந்த பக்கம் பொதுமக்களும் இந்த பலவிதமான கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இன்னொரு பக்கம் இந்த மாதிரி பெரிய ரிச் பீப்புளுக்கான பணத்தை வந்து தள்ளுபடி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது அந்த ரெண்டும் ரொம்ப முரண்பட்டதா இருக்கே.
இல்ல, இந்த செய்தி தவறான செய்தி. அதிர்ஷ்டவசமாக நேற்றைய தினம் இதே கேள்வி நாடாளுமன்றத்தில் எழுதப்பட்டது. மக்கள் மாநிலங்களவையில நிதியமைச்சர் எழுந்து பதில் சொன்னார்கள், நீங்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். எந்த ஒரு நயா பைசா கூட வாராக்கடனை நாங்கள் தள்ளுபடி செய்யவே இல்லை, ரத்து செய்யவில்லை. இந்த வாராக்கடன்கள் என்பதாக ஒரு கணக்கு எழுதி பட்டியலிட்டுவார்கள். அதன் காரணமாக அந்த நிலவரத்துல ஒரு தவறான செய்தி வருகிறது. எனவே அந்த எழுதக்கூடிய முறையிலே மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஒழிய வாராக்கடன்களை வசூலிப்பதற்காக முயற்சியை இந்த அரசாங்கம் கைவிடாது. அது பாராக்கடன் பாராக்கடன் என்பதாகவே வங்கியில் இருக்கிறது.
இல கணேசன், தமிழகத்தில் தஞ்சை உட்பட 3 தொகுதிகள் மற்றும் புதுவையின் 1 தொகுதிக்கும் நடக்கவுள்ள சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் முடிவடைந்தது. இதுகுறித்த செய்தி தொகுப்பை தருகிறார் ஜெயக்குமார்.
தஞ்சை, அரவக்குறிச்சி, திருப்புறம்குன்றம் மற்றும் புதுவையின் நெல்லித்தோப்பு ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகளில் நடைபெறவுள்ள தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் முடிவடைந்தது. கடந்த 2 வார காலமாக இந்த தொகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பு நீடித்து வந்த போதும் தமிழக முதலமைச்சரும் அதிமுகவின் பொதுச்செயலாளருமான ஜெயலலிதா மற்றும் முன்னாள் தமிழக முதலமைச்சரும் திமுகவின் தலைவருமான கருணாநிதி ஆகியோர் நேரடியாக இந்த தொகுதிகளுக்கு சென்று தேர்தல் பரப்புரையில் கலந்து கொள்ளவில்லை. திமுகவின் வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சியின் பொருளாளரும் சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சித் தலைவருமான மு க ஸ்டாலின் இன்று தஞ்சாவூர் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு பிரச்சாரத்தை நிறைவு செய்தார். இன்று தேர்தல் பிரச்சாரத்தை நிறைவு செய்த ஸ்டாலின், 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாதவையாக அறிவிக்கப்பட்டுள்ள காரணத்தால் சாமானிய மக்கள் அதிக அளவிலான இன்னல்களை சந்தித்து வருவதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றார்.
காரணங்களை கூட நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் நிறைவேற்றிருக்கிற மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இன்னல்கள், துன்பங்கள், இவைகளை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும்
என்றார் முக ஸ்டாலின். அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய ஒவ்வொரு தொகுதிக்கும் 10 அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். பிரச்சாரம் இன்று மாலை 5 மணிக்கு முடிவடைந்துள்ளதால் தொகுதிக்கு வெளியே உள்ள ஆட்கள் அனைவரும் தொகுதியை விட்டு வெளியேறும்படி உத்தரவிடப்பட்டுள்ளது. அத்தோடு மாலை 5 மணிக்கு பிறகு ட்விட்டர், வாட்ஸ்அப், முகநூல், SMS என எந்த வகையிலும் பிரச்சாரம் செய்யவும் தடை விதிக்கப்பட்டு இருக்கிறது. 5 மணிக்கு பிறகு கருத்து கணிப்பும் வெளியிட தடை விதிக்கப்பட்டுள்ளது.
ஜெயக்குமார், தொடர்வது இலங்கை கண்ணோட்டம். 58 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு குத்தகை அடிப்படையில் வாகனங்களை பெற்றுத்தர அரசாங்கம் எடுத்துள்ள முடிவை கைவிட வேண்டும் என மக்கள் விடுதலை முன்னணி வேண்டுகோள் விடுத்துள்ளது. இதுகுறித்த செய்தி தொகுப்பை தருகிறார் கொழும்பு செய்தியாளர் KS உதயகுமார்.
அரசாங்கத்துக்கு ஆதரவு தெரிவித்து வரும் 58 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு குத்தகை அடிப்படையில் வாகனங்களை பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானத்தை உடனடியாக நிறுத்துமாறு மக்கள் விடுதலை முன்னணி நாடாளுமன்றத்தில் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இன்று நாடாளுமன்றம் கூடிய போது மக்கள் விடுதலை முன்னணியின் உறுப்பினர் அனுரகுமார் திசாநாயக்க இந்த வேண்டுகோளை விடுத்தார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தற்போது சுங்கவரி நீக்கப்பட்ட வாகனங்கள் பெற்றுக் கொடுக்கப்படுவதாக தெரிவித்த அனுரகுமார் திசாநாயக்க, இதற்கு மேலதிகமாக அரசாங்கத்துக்கு ஆதரவு தெரிவித்து வரும் 58 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மாதாந்தம் 7 லட்சம் ரூபாய் படி குத்தகை அடிப்படையில் வாகனங்களை பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் தயாராகி வருவதாக குற்றம் சாட்டினார். இதன்படி சம்பந்தப்பட்ட வாகனங்களை பெற்றுக் கொடுக்க 60 மாதங்களுக்கு 2,436 மில்லியன் ரூபாவுக்கும் மேற்பட்ட நிதி செலவிடப்படவுள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணியின் அரசியல் குழுவின் உறுப்பினரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார்.
இதன் மூலமாக அதாவது 58 பேருக்கு 24 கோடி ரூபாய்க்கு அதிகமான வாகனத்தை வாடகைக்கு அமர்த்துவதற்கான நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் முன்னெடுத்திருக்கின்றது. இந்த 5 வருடங்கள் கடந்ததன் பிறகு இந்த வாகனம் ஒன்றுமே இந்த அரசாங்கத்திற்கோ அல்லது MP-மார்களுக்கோ சொந்தமாக போவதில்லை. அது யாராவது ஒரு தனியார் கம்பெனிக்காரர்களுக்கே உரித்தாகப்படப்படுது. அப்ப அதன் மூலமாக இந்த வீண்புறையம் என்பது படுமோசமான அளவில் முன்னைய அரசாங்கத்தை போன்றே இந்த அரசாங்கத்திலும் வீண்புறையம் தலைவிரித்தாடுகின்றது.
இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக நிதியமைச்சர் நாளைய தினம் நாடாளுமன்றத்தை தெளிவுபடுத்த உள்ளதாக ஆளும் கட்சியின் அமைப்பாளரும் அமைச்சருமான லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவித்தார்.
KS உதயகுமார். இலங்கையில் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு புதிய ஒப்பந்தத்தில் நிர்ணயம் செய்யப்பட்ட சம்பள முரண்பாடுகள் காரணமாக அவர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த செய்தி தொகுப்பை தருகிறார் மட்டக்களப்பு செய்தியாளர் R. உதயகுமார்.
பெருந்தோட்ட தொழிலாளர்கள் தங்களது சம்பளத்துடன் கிடைக்க வேண்டிய சிறப்பு கொடுப்பனவை வழங்க தோட்ட நிர்வாகங்கள் விதித்துள்ள நிபந்தனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று ஹட்டன் நகரில் ஒன்று கூடி ஆர்ப்பாட்டம் செய்தனர். பிரதான தொழிற்சங்கமான இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் ஏற்பாட்டில் இந்த ஆர்ப்பாட்டமும் அதனைத் தொடர்ந்து பேரணியும் நடைபெற்றது. தோட்டத் தொழிலாளி ஒருவர் தனக்குரிய உற்பத்தி திறன் கொடுப்பனவை பெறுவதற்கு 4 ஒன்றுக்கு 18 கிலோ தேயிலை பறிக்க வேண்டும் என்பது ஏற்கனவே உள்ள நடைமுறையாகும். இக்கொடுப்பனவு தற்போது 140 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. 18 கிலோவுக்கு மேல் தேயிலை பறிக்க வேண்டும் என்று தோட்ட நிர்வாகங்களினால் நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. புதிய ஒப்பந்தத்தில் தோட்ட நிர்வாகங்களும் குறித்த தோட்ட தொழிற்சங்க தலைவர்களும் பேசித்தான் நிறையின் அளவை தீர்மானிக்க வேண்டும் என்கின்றார் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஆறுமுகம் தொண்டமான்.
ஆர். உதயகுமார். நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன்பாக ஓரிரு தலைப்புச் செய்திகள்.
போதைப்பொருள் மற்றும் மதுவுக்கு அடிமையாவதற்கு எதிராக உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டி அமெரிக்காவின் பொது தலைமை மருத்துவரான விவேக் மூர்த்தி அழைப்பு விடுத்துள்ளார். சிரியாவின் அலப்போ நகரில் கிளர்ச்சியாளர்கள் பிடியில் இருக்கும் பகுதிகள் மீதான தாக்குதலை சிரியா அரசு படைகள் குறிப்பிடத்தக்க வகையில் தீவிரப்படுத்தியுள்ளது. நைஜீரியாவில் போக்கோஹராமின் கட்டுப்பாட்டு பகுதியிலிருந்து கடந்த 2 மாதங்களில் 1000க்கும் மேலான குடிமக்கள் வெளியேறி சாட் ஆட்சியாளர்களிடம் சரணடைந்துள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் BBCயிடம் தெரிவித்துள்ளனர்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.